Hare Krishna. Hare Krishna, Krishna, Krishna. So here we are at Srila Prabhupada's farm community near Karamandurai in Tamil Nadu in India.
இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கருமந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதருடைய பண்ணை சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்கோம்.
And we may wonder, what are we doing here?
ஆச்சரியப்படலாம், இங்கே என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு.
What is the purpose of coming here and trying to start a farm project?
இங்க வரதோட நோக்கம் என்ன? ஏன் இங்க நம்ம பண்ணை சமுதாயத்தை ஆரம்பிக்கணும்?
When we say a farm project, it means it's on the way to being a farm project. It's not fully established by any means.
பண்ணை நிலத்துல வசிக்கிற அந்த திட்டம் அப்படின்னா இது அந்த அதுக்கான வழியில இருக்கும். இன்னும் இங்க அது நிலைநாட்டப்படல.
Now we have taken to Krishna consciousness with the aim of chanting Hare Krishna and going back to Godhead.
Hare Krishna japa seidhu meendum bhagavanude vasisthalathukku poi seranum endra nokathode namme indha krishna unarvu eduthirukkom.
That chanting can be done in any place, in any circumstance.
Hare Krishna japam endradhu endradhu endha idathilum endha soolnilaiyilum seiyapadalam.
Then again, why go to so much endeavor to make this farm project?
மறுபடியும் நம்ம கேட்கலாம், ஏன் இப்ப இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த பண்ணை சமுதாயத்தை நம்ம தொடங்கணும்?
Well, there are several reasons for this, which Srila Prabhupada explained again and again and again. One thing is that the general situation in modern society is very materialistic. And not at all conducive for spiritual uplift. Is that echo function on?
Don't use the phone for recording.
What, is the echo function on the sound?
No?
Sounds like it. No echo. Okay. The whole atmosphere of modern life is work, get money, enjoy sense gratification.
நவீன வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கடினப்பட்டு உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும்.
Which is just the opposite to the Krishna conscious ethic.
கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவங்க சிந்தனைக்கு முழுக்க மாறுபட்ட ஒன்றா இருக்கு.
In Krishna consciousness, we should live as simply as possible and maximize our time and our focus on spiritual uplift.
Krishna உணர்வுல நம்ம நம்முடைய நேரத்தை குறைச்சி, அதாவது நேரத்தை வந்து குறைச்சலா செலவிட்டு அதிக நேரத்தை வந்து கிருஷ்ண உணர்வுல செலவழிக்கணும்.
And living among materialistic people, that association is, it makes it very difficult for us to be focused on Krishna consciousness.
பௌதிகமான மக்களுக்கு மத்தியில வாழ்றது அப்படின்றது கிருஷ்ணர் மீதான கவனத்தை செலுத்துறதுக்கு சாதகமானதா இல்லை.
So one reason to have this community is so that devotees can live together and chant Hare Krishna together.
இது ஒரு காரணம், பக்தர்கள் எல்லாம் ஒற்றுமையா ஒரு இடத்துல வாழ்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுவதற்காக.
Without the contaminating effect of being among materialistic people.
பௌதிகமான மக்கள் இடத்துல வாழ்றது மூலமா கிடைக்கூடிய அந்த கலங்கம் இல்லாம இருக்கிறதுக்காக.
Who will say, why are you wasting your time chant Hare Krishna? Just go to a movie.
நீங்க கேட்கலாம், எதுக்கு ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சினிமாவுக்கு போலாமே.
Or even if they don't say anything directly to deprecate the devotees, just their whole mood is one of got to work hard and make progress and get money like this.
அவங்க நேரடியா அப்படி சொல்லலனால கூட பக்தர்களை வந்து உற்சாகம் இழக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஆனா கடினப்பட்டு உழைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அவங்களுடைய மனோநிலையே வந்து முறையானதா இல்லை.
The whole atmosphere of the modern life drags one into sinful activities.
நவீன வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மொத்தமும் எப்படி இருக்குன்னா ஒருத்தரை பாவகரமான வாழ்க்கையில ஈடுபட வைக்கிறது.
Meat eating, alcohol, tobacco, illicit sex, and on and on and on.
மாமிசம் சாப்பிடுறது, போதை பழக்கத்தில் ஈடுபடுறது, புகையில போடுறது, தகாத பாலுறவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
So devotees want to live purely. Another very important purpose of establishing these communities, which we don't emphasize maybe much ourselves, is cow protection.
இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த பண்ணை சமுதாயத்தை நம்ம நிறுவ நினைக்கிறது அது அதிகமா இங்க வலியுறுத்தப்படுறதில்லை அது என்னன்னா பசுக்களை பராமரிக்கிறது.
Without cow protection, there cannot be any real human civilization.
பசு பாதுகாக்கப்படல அப்படின் போது உண்மையான மனித நாகரிகம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வழி இல்லை.
But in modern India is probably kills more cows than any other country in the world.
இன்னைக்கு நவீன இந்தியால மற்ற உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை காட்டிலும் அதிக பசுக்களை கொன்னுட்டு இருக்காங்க.
If only one cow was killed in India every 50 years, it would be a serious kalanka. What do you call that? Kalanka means dog. Yeah, what's the English word? Black spot, yeah. It would be a serious crime. Yeah, you could just say a serious crime.
50 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பசுவை இந்தியாவில் கொன்னா கூட அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு குற்றமா இருக்கும்.
But thousands are killed every day.
ஆனா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பசுக்கள் கொல்லப்பட்டு இருக்கு.
And although Hindus in general have a feeling that this is not good, because of the money economy, it will go on.
இந்துக்களுக்கு அது முறையானது இல்லை அப்படின்றது உணர்ந்தாலுமே கூட பணம் இருக்கிறதுனால அதுக்காக அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க.
Because everything is modern society is based on money instead of dharma, therefore cow slaughter will continue.
இன்னைக்கு நவீன சமுதாயம் தர்மத்துக்கு பதிலா பணத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்த பசு வதை அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு.
Because people think when the cow is old and is not giving any milk, then I have to spend money, better to sell it, then I'll get some money.
ஏனா மக்கள் நினைக்கறாங்க பசு வந்து வயசாயி போடுச்சுன்னா பால் கறக்க மாட்டேங்குது அதுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா அதை வித்துட்டு நாம பணம் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க.
And as a result, the whole atmosphere becomes completely sinful and polluted.
அதனுடைய விளைவு சூழ்நிலை மொத்தமும் பாவகரமானதா கலங்கப்பட்டதா ஆயிடுது.
People wonder why they're talking about stopping terrorism. why is there terrorism?
தீவிரவாதத்தை நிறுத்துறத பத்தி பேசுறாங்க. தீவிரவாதம்ன்றது என்ன?
Why do people stick a bomb around their waist and blow themselves up and kill 20 other people at the same time?
ஏன் மக்கள் வந்து இடுப்புல குண்டு வெடிகுண்டு வச்சிட்டு போய் அவங்களையும் கொண்டுட்டு சுத்தி இருக்கக்கூடிய இன்னும் 20 பேர் அவங்க கொல்றாங்க.
Because we're killing our mother, the cow, then we feel nothing about killing humans.
ஏன்னா அவங்க தன்னுடைய தாயான பசுவை கொல்றாங்க அதே சமயத்துல அவங்க மக்களை கொல்றதும் ஒரு பெரிய விஷயமா கருதுறது இல்லை.
So these are some of the many reasons for establishing these farm communities.
இந்த பண்ணை சமுதாயத்தை நிறுவறதுக்கான பல காரணங்கள்ல இது சில காரணங்கள்.
There should be simple living and high thinking.
இங்க எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனையோட இருக்கணும்.
Instead of modern life, there's no thinking about what is the purpose of life and simply a very complex and difficult way of life.
நவீன வாழ்க்கை வந்து இன்னைக்கு வாழ்க்கையுடைய குறிக்கோளை பற்றி சிந்திக்காம ரொம்ப சிக்கலானதாகவும் ரொம்ப கடினமானதாகவும் இருக்கு.
Now, to establish these communities, we find that it's often what we think is simple living is not so simple at all.
இப்போ இந்த பண்ணை சமுதாயத்தை நிறுவி எளிமையா வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவ்வளவு எளிமையானதா தெரியல. இல்ல,
seems a lot more simple just to turn on a tap than to carry water 100 meters.
ஒரு பைப்பை திறந்து தண்ணி எடுத்துக்கிறது,
there we have,
100 மீட்டர் தூரத்துல இருந்து தண்ணியை தூக்கிட்டு வரதுன்றது,
there we have, there we have an example.
இங்க நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், தண்ணி தூக்கிட்டு வராரு.
Oh, I wish I could turn on a tap.
அவர் நினைக்கலாம் ஒரு பைப்பு திறந்தா தண்ணி வர மாதிரி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு.
And there are so many other things. If you just turn on the switch and the gas comes and you get, it's easy for cooking.
இமாரே நிறைய விஷயங்கள், சுவிட்ச் திருப்பினா அங்க வந்து கேஸ் வருது, சமைக்கிறதுக்கு அது சௌகரியமா இருக்கு.
Otherwise you have to collect firewood and then make sure it's dry and then cut it and burn it and then you get all this smoke if you don't have a good stove.
அப்படி இல்லனா விறகு பொறுக்கிட்டு வரணும், அதை காய வைக்கணும், அதை வெட்டணும், அதை எரிக்கணும், நல்ல அடுப்பு இல்லைன்னா புகையா வரும்.
Then you have to take all the ashes out afterward.
அதுக்கப்புறம் அந்த சாம்பல் எல்லாம் வெளியில எடுக்கணும்.
So how is it more simple? Well, actually it is more simple.
உண்மையில இது எளிமையானதுதான்.
Overall.
மொத்தத்துல பார்க்கும்போது.
Because to get the water in the tap, you have to have a pipe and you have to pay for it.
ஏன்னா பைப்பை திறந்து தண்ணி வேணும் அப்படின்னா அந்த பைப்பு திறந்த தண்ணி வர்றதுக்கு நீங்க அதுக்கு பணம் கொடுத்தாங்க.
And then again you are caught in the money economy.
பணம் பொருளாதாரன்ற சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க.
Especially if you're in a remote place like this, if the washer goes on your tap, then the whole thing's useless and you there's to bring a plumber might take 1 week.
குறிப்பா இந்த மாதிரி ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கிற ஊர்களில் வந்து நீங்க பைப்பை வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாசர் போயிடுச்சுன்னா கூட ஒரு அது வேலை பார்க்கற கூட்டம் வரணும்னா ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்கு.
And what to speak of more complex technology like a tractor, if something goes wrong then to get the spare part may take 1 month to come and in the meantime your whole plowing time has gone.
அதை விட இன்னும் சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த டிராக்டரை பயன்படுத்துறாங்க, அதுல ஏதாவது ஒரு பாகங்கள் பழுதாகி போச்சுன்னா அது வரத்துக்கு ஒரு மாசம் கூட ஆகலாம், அந்த சமயத்துல நீங்க உழ வேண்டிய நேரம் முடிஞ்சு போயிடும்.
And it's so expensive.
அது மட்டும் இல்ல, அது ரொம்ப விலை அதிகமானதும் கூட.
So then if you use a tractor you have to produce more crops to cover the expense.
அப்ப அந்த டிராக்டரோட பயன்படுத்துறது கடை அந்த செய்யக்கூடிய செலவை சரி பண்றதுக்கு நிறைய நீங்க வந்து விவசாயம் பண்ணணும்.
Which means you have to work harder, so you lost the simplicity.
அப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதிகமா விவசாயம் பண்ணணும், அதிகம் உழைக்கணும், அப்ப எளிமையா வாழ்றதுன்ற அந்த நோக்கம் இழந்து போயிடும்.
To get all these facilities you need money, which means you have to work harder.
இந்த வசதிகள் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கடினப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கு.
So though it might seem like it's easier to have all these facilities, actually you have to end up working more.
பாக்குறதுக்கு சுலபமா இருக்கலாம், இந்த வசதிகள் எல்லாம் இருந்ததுன்னா சுலபமா இருக்கும் அப்படின்னு, ஆனா உண்மையிலேயே அது கஷ்டத்துல தான் போய் முடியுது.
So for spiritual life also in any age, not only in the modern age or in Kali Yuga, we should always live as simply as possible.
ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா எந்த யுகத்திலையும், இந்த நவீன யுகம் மட்டும் கிடையாது, கலியுகம் மட்டும் கிடையாது, எப்பவுமே எளிமையான வாழ்க்கை வாழணும்.
The more we, the more things we have, the more we're attached to them.
எந்த அளவுக்கு அதிகமான பொருட்களை நம்ம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதிக நம்ம அது மேல பற்று வளர்த்துக்கிறோம்.
And the more we have the desire to have more and more things.
எந்த அளவுக்கு நமக்கு அதிகம் இருக்க அந்த அளவுக்கு ஆசைகள் வளர்ந்துட்டே இருக்க அதிகம் அடையணும்னு விரும்புறோம்.
And you see, we'll have a cell phone and then someone will come and say, hey, I got the new latest cell phone with all more facilities.
உங்கிட்ட ஒரு செல்போன் இருக்கலாம், இன்னொருத்தர் வருவார், இங்க பாருங்க என்கிட்ட நவீனமா வந்த இன்னொரு செல்போன் இருக்கு, இன்னும் அதிக வசதிகள் இதுல இருக்கு.
And then you think, oh, I have to have the new latest best cell phone.
அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப எனக்கும் வந்து சமீபத்தில் வந்த புது செல்போன் வேணும்.
And then you have to go and work to get some money, and then where's the simple living?
அப்போ மறுபடியும் நீங்க வந்து அது வாங்குறதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா கடினமா உழைக்கணும்.
So simple living and high thinking is possible if we have the consciousness that just whatever we need, we shall take.
உயர்ந்த சிந்தனை எளிமையான வாழ்க்கை அப்படின்றது சாத்தியமானது, ஆனா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பெறணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும்.
Don't take on anything more than we need for maintaining our body.
உடலை பராமரிக்கிறதுக்கு தேவையானது தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ள கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கணும்.
And concentrate on our real need, which is to become Krishna conscious.
நம்முடைய உண்மையான தேவை கிருஷ்ண உணர்வு அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் செலுத்தப்படணும்.
Now it's understood that people who are raised in city life have a completely different outlook on life.
இப்போ இது சம்பந்தமா நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு முழுக்க வேறுபட்ட ஒரு பார்வை இருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம்.
And even after taking to Krishna consciousness, although we have a general idea that we should concentrate on the goal of life, which is becoming Krishna conscious, we still have all this conditioning.
Krishna உணர்வை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட கிருஷ்ண உணர்வு அடையிறது தான் நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு இருந்தாலும் இருக்க வேண்டியதுக்கு பதிலா இந்த மாதிரி நிறைய தேவைகள் நமக்கு அவசியம் அப்படின்னு நம்ம வாழக்கூடிய நிலையில இருக்கும்.
So we think that, yeah, I'd like to be Krishna conscious, but what's the harm in having all facilities also?
நாம நினைக்கிறோம் கிருஷ்ண உணர்வு இருக்கிறது நல்லதுதான், ஆனா அதே சமயத்துல மற்ற வசதிகளோட இருக்கிறதுல என்ன கஷ்டம், என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
In my Bhakti Shastri exam, we write that, yes, you can be Krishna conscious in any circumstance.
பக்தி சாஸ்திரி பரீட்சையில வந்து நம்ம எழுதலாம் எந்த சூழ்நிலையிலயும் நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்க முடியும் அப்படின்னு.
But you think, well, I'd rather be Krishna conscious in heaven than in hell.
நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு வந்து சொர்க்கத்துக்கு மேல நரகத்துல கூட பெறலாம் அப்படி சொல்லலாம்.
And I think in heaven they probably have taps.
சொர்க்கத்துல வந்து பைப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
And cell phones.
செல் போன் கூட அங்க இருக்கலாம்.
So why are you asking me to go to this hell where there's no taps, and well, we still have our cell phones, but we're holding on to them.
அப்படி இருக்க நீங்க என்ன நரகத்துக்கு போறன்னு சொல்றோம், நான் வந்து அங்க செல் போன் இருக்காது, அங்க பைப் இருக்காது.
So to actually take up simple living and high thinking requires a changing consciousness.
அதனால உண்மையில எளிமையான வாழ்வு உயர்ந்த சிந்தனையோட வாழணும் அப்படினா அதுக்கு நம்முடைய உணர்வை மாற்றி அமைக்கணும்.
Which is possible if we understand the principle that we are meant for utilizing this human life for being Krishna conscious.
அது எப்ப சாத்தியம்னா இந்த மனித வாழ்க்கை கிருஷ்ண உணர்வு அடைறதுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது.
Now some devotees live in the city.
சில பக்தர்கள் நகரத்துல வசிக்கிறாங்க.
Srila Prabhupada wanted city temples mostly for preachers.
சில பிரபுபாரு விருப்பப்பட்டது என்னவோ நகரங்கள்ல கோயில்கள் இருக்கணும், அது பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்காக.
And for devotees who have that kind of, they're fixed in that way of life, they can, householders also, they can live in the city.
Hello, பக்தர்கள் வந்து யாரு அவங்க கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்ற இவங்களா இருக்காங்களோ அவங்களும் கூட நகரத்துல வாழ்ந்துட்டு அந்த பயிற்சி பண்ணலாம்.
But living in the city, you're going to have to suffer from the consequences of that.
ஆனா நகரங்கள்ல வசிக்கிறதுனால அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு, அதனால துன்பப்பட வேண்டியதா இருக்கு.
Which include bad association.
அது முறையில்லாத சகவாசம் எல்லாம் அதுல உள்ளடங்குது.
That your children will be subject to completely materialistic association and probably won't become very strong devotees.
உங்களுடைய குழந்தைகள் வந்து பௌதிகமான மக்களோட சகவாசத்தினால ஒரு பக்தரா ஆகாம போறதுக்கான சூழ்நிலை இருக்கு.
And in modern India, city life means a lot of hard work.
நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகர வாழ்க்கை அப்படின்னா மிக கடினமா வேலை பார்க்கணும்.
Bifale Shevinu Kriparna Dura Jana Chapala Shuka Laba Lagi Re. Govinda Das Kaviraj, he penned these words some 500 years ago, approximately. A little less than 500, but they're more, seem to be more true now than they were then.
Govinda Das Kaviraj,
that we are uselessly serving useless people to get some temporary and insignificant happiness. So people are working long hours. A lot of stress. Now to set up these communities also requires a lot of work. But Srila Prabhupada's idea in making these communities was that ultimately when they're established, then devotees will have more time for hearing and chanting about Krishna. Because if we just produce what we need instead of producing extra, then we didn't need not work so hard. For instance, if your main crop is rice, then you have sowing, then replanting and harvesting and occasional weeding, but there are some times when there's a lot of work, but most of the time when the crop is growing, there's not much to do for that particular crop.
உதாரணத்துக்கு உங்களுடைய முக்கிய விவசாயம் நெல்லை விளைக்கிறது அப்படின்னா அந்த நெல்லை விதைக்கிறது அதை வந்து களை எடுக்கிறது அறுவடை பண்றது அது இது மாதிரி பல வேலைகள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மீதி நேரம் எல்லாம் நம்முடைய ஆன்மீகத்துக்காக நம்ம செலவழிக்கலாம்.
And on a small piece of land, you can produce plenty of vegetables for your family. For one
family.
So, these farm projects are actually very important preaching projects.
You
may wonder, well, how is this preaching? It's preaching because we want to show people how to live a better way of life in Krishna consciousness. How we can be fully satisfied with very little material things. We can be far more satisfied by being happy in Krishna consciousness than people who have all so much money and so many things. And even on the material platform, we have we're in a better situation than many materialistic people. We can live in a very peaceful situation with much less tension. We have fresh food, fresh water, fresh air. Tasty, nourishing food as compared to what you get in this, especially in the Western world. The food has no... You get like these huge fruits and no flavor whatsoever because it's all artificially grown. I just saw something that there was a McDonald's hamburger, which was 20 years old. Somehow it was still there, and it still looked almost like it was new, because it's made like that with all the preservatives. It's all so artificial.
ஒரு ஹாம்பர்கர்ன்ற ஒரு பதார்த்தம் அது 20 வருஷமா அது வந்து இப்பவும் புதுசா செய்யப்பட்டது மாதிரியே இருக்கு. ஏன்னா அது செய்யறதுக்கு வந்து அவ்வளவு அது கெட்டு போறாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுல வந்து பயன்படுத்திருக்காங்க.
This whole idea of having a fridge is actually militates against good health and good food.
நல்ல ஆரோக்கியம் நல்ல உணவு அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து வீணடிக்கிறதுக்காக தான் இந்த குளிர் சாதன பெட்டியே இருக்கு.
Traditionally in Indian homes, 3 times a day you'll cook fresh food every time.
பாரம்பரியமான இந்தியாவுல 24 மணி நேரம் எப்பவும் புதுமையா செய்யப்பட்ட உணவு தான் இருக்கும்.
But now they keep some vegetables in the fridge for 3 weeks.
ஆனா இப்போ வந்து அந்த ஃபிரிட்ஜ்ல வந்து 3 வாரத்துக்கு அந்த காய்கறிகளை வைக்கறாங்க.
And then when they cook something and they stick it in the fridge and then they eat it again later in the day or like 3 days later, 5 days later.
அதை சமைச்சு மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு சாப்பிட்றாங்க.
So nothing's fresh.
புதுசாக செய்யப்பட்டதுன்றது எதுவுமே இல்லைங்க.
So this is very important preaching.
அதனால இது மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம்.
That people will come and see that, oh, these people, they're living without so many facilities, but still they're so happy and they're so spiritually fulfilled.
மக்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளவு வசதிகள் இல்லாமல் இவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்றத அவங்க பார்த்து ஏற்கப்படுவாங்க.
But the devotees who are establishing these communities should have some understanding of what we're doing and they're going to have to make some sacrifices.
ஆனா பக்தர்கள் யார் இந்த பண்ணை சமுதாயத்தில் வந்து வாழ்றாங்களோ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத முதல்ல அவங்க உணரணும். அதுக்காக அவங்க சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும்.
Just like building these buildings would not that would not be a normal practice in an established community to build so many buildings as you are doing now.
நீங்க பல கட்டிடங்களை கட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கட்டிடம் கட்டுறது அப்படின்றது சாதாரணமான மற்ற சமுதாயத்தில் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது.
So there's a lot of hard work to make some infrastructure.
நிறைய கடின வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறதுக்கு.
But eventually we want to move to the platform of self-sufficiency.
ஆனா படிப்படியா நாம வந்து தன்னிறைவுக்கான ஒரு நிலையை நாம அடையணும்.
At present some devotees who are appreciative of this project, they're sending some funds to help it go along.
இப்போ இந்த திட்டத்தை பாராட்டக்கூடிய ஒரு சில பக்தர்கள் இந்த திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக பண உதவி செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சிலர்.
But the aim should be self-sufficiency as soon as possible.
ஆனா நம்முடைய குறிக்கோள் என்னவோ தனக்கு தானே தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்.
That means you eat only what you produce.
அப்படின்னா நீங்க என்ன இங்க உற்பத்தி பண்றீங்களோ அதை மட்டுமே சாப்பிடுறது.
You wear clothes that you produce.
நீங்க என்ன துணியை உற்பத்தி பண்றீங்களோ அதை மட்டுமே உடுத்துக்கிறது.
That means you have to produce the cotton, jute, hemp, wool, or silk, or whatever. And taking that raw material, you make thread, and then you make cloth, and you may make clothes out of that, the whole process from beginning to end.
அப்படின்னா பருத்தி, ஜூட், பட்டு இந்த மாதிரி பல பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதுல இருந்து நூல் தெரிச்சு அதை வந்து துணியா நெய்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு.
Kapra, you say kapra also. For clothing? Cloth?
Suni.
Oh, I heard the word kapra. It means something. I think hemp is not used for clothing in this country. Yeah? Means it's the same plant as bhang. Bhang, yeah. But that makes a very good fiber actually. Very first class fiber. Could do. Just hope the babas don't come around and start smoking it. What's this, an act of rebellion? We will have self. All the 4 all at once got put up here. What else? That means self-sufficient means in-house medical care.
தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றது அப்படின்னா மருத்துவ ரீதியான வசதிகளை கூட நமக்கு நாமே தயார் செய்துக்கிறது.
Unless there's something very serious.
ரொம்ப தீவிரமான விஷயமா ஒரு சில வியாதியா இருந்தாலும் ஒழிய.
In-house education.
நம்ம வீட்டுக்குள்ளேயே கல்வியை கொடுக்கிறது.
And education need not be very much for most people.
கல்வி அப்படின்றது நிறைய நிறைய மக்களுக்கு அவசியம் இல்லாததா கூட இருக்கலாம்.
For instance, if someone's going to be a potter, he doesn't need to have a PhD.
போர்த்தர் மண்பான செய்ய போறார் அப்படினா அவருக்கு வந்து PhD பட்டம் அவசியம் இல்ல.
And actually he doesn't even need a SEC. What is that called? SSC. You don't need to read and write to be a potter.
அவர் வந்து எழுத படிக்க கூட தேவை இல்ல. SSLC கூட அவருக்கு தேவை இல்ல.
Or a farmer or a weaver.
அது ஒரு விவசாயியோ அல்லது நெசவு தொழிலாளிக்கோ.
And so on and so on and so on.
இந்த மாதிரி நிறைய பேருக்கு படிப்புன்றது அவசியம் இல்லாதது கூட.
There are many things which the money culture that we're used to facilitates, that we as devotees we're used to using in devotional service also.
இந்த பணம் அடிப்படையாக கொண்ட இந்த கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் பக்தர்களும் கூட அதை பயன்படுத்துறாங்க.
Is there another word for it? Because when we say money culture, then you translate it as kalacha. But that kalacha means like a high culture, isn't it? We're talking about, it's more like jivan shaili. In just way of life, lifestyle. Is there another word? Because when we talk about the money culture, it's a very low kind. It's not, kalacha means something high, isn't it? Means something high. We're talking about culture here just as a way of life.
பணத்தை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கை
lifestyle yeah. Way of life. When we say culture, it doesn't necessarily, you just automatically translate it as kalacha, but that means like a high culture, whereas we're just talking about a way of life. The word in English culture, it can mean high culture and it just can mean just a way of life. Whole way of life and thinking also. So we don't want to give it, so when we're talking about the money culture, we don't want to give it like it's something very high. Yeah, but the word culture in English, it can mean like high culture, even by their estimation. I mean like classical music and gentlemanly behavior. But it can also, you also talk about hippie culture, punk culture, which is very low also. So if you say someone's very cultured, that means that it's like high class. But you can also use the word culture without any sarcasm, you know, like that punk culture, yob culture. Yob means like an uncultured, very uncultured. So, anyway, you can think about it and try and think of another word. You can look up the word lifestyle. Even lifestyle is, maybe turn like yob culture. Yob is a word, it's the opposite of B-O-Y, it's Y-O-B. So it's young boys who, just like animals. Yeah. So, yeah, there are many things in the modern, in Hindi they say jivan shaili. Do you have any such word there?
Lifestyle,
yeah.
Money-based lifestyle.
Yeah. Like money-based lifestyle. So there are many things that we're used to taking advantage of in our devotional service also.
பணத்தை அடிப்படையிலான வாழ்க்கை முறை கூட மக்கள் இன்னைக்கு கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்து பயன்படுத்துறது உண்டு ஒரு சில விஷயங்களை.
Just like for instance, we may be sitting here in class one morning and the speaker speaks about Chaitanya Mahaprabhu's pastimes in Puri.
ஒரு நாள் இங்க நம்ம காலையில உட்காந்து வகுப்புல கேட்டுட்டு இருந்தோம். அந்த வகுப்பை கொடுத்தவர், அந்த உபன்யாசம் கொடுத்தவர் பூரியில நடந்த சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையை பற்றி பேசுறார்.
And how Jagannath is presiding in Puri with his brother Balabhadra and his sister Subhadra.
எப்படி ஜெகநாத் புரியில ஜெகநாதர் அவருடைய சகோதரர் பாலபத்ரா அவருடைய சகோதரி சுபத்ராவோட இருந்துட்டு இருக்கார்.
And someone said to them, I say, oh yes, I went and it was so nice to have the darshan of Jagannath, Subhadra, Baladev.
அப்ப ஒருத்தர் சொன்னார், ஆமா நான் அங்க போயிருந்தேன், அங்க ஜெகநாத் பாலதேவ் சுபத்ரா வந்து தர்சனம் பண்ண ரொம்ப அருமையா இருந்தது.
And you may think, well, I'd like to go also.
அப்ப நீங்க நினைக்கலாம், ஓ நான் கூட அங்க போக விருப்பப்படுறேனே.
And it's quite common that groups of devotees from various parts of India, ISKCON devotees, they go on a group tour to Puri or Mayapur, Vrindavan, Tirupati and so many famous holy places.
இது பொதுவான விஷயம். இப்ப பக்தர்கள் ஒரு குழுவா சேர்ந்து பூரிக்கோ மாயப்பூருக்கோ விருந்தாவனத்துக்கோ திருப்பதிக்கோ யாத்திரை போறதுன்றது ஒரு பொதுவான விஷயம்தான்.
But if we've cut out of the money culture, then we don't have money to go.
ஆனா இந்த பணத்தை அடிப்படையிலான இந்த வாழ்க்கை முறையை நம்ம முழுக்க வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த யாத்திரை போறதுக்கெல்லாம் பணம் அவசியமானதா இருக்கு.
And we're used to using mobiles.
நாம மொபைல் போன்லாம் பயன்படுத்துறது பழகினவங்க.
Which seems very convenient.
அது வந்து நமக்கு சௌகரியமானதா இருக்கு.
If someone's on the other side of a field, or you can just use your phone to contact them.
நம்ம நிலத்துல இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியவரோட தொடர்பு கொள்ளணும்னா உடனே போன்ல நம்ம கூப்பிட்டு பேசலாம்.
I remember in the time I stayed in the villages in Bengal that it was a common thing that someone would call out with a very loud voice. They'd call out to someone who you can just see them in the distance, just a small figure in the distance, and they'd call out in very loud voices, and that's a method of communication, by shouting from you know, like half a kilometer away or something. Whistling, not in Bengal, that's considered very low class. Maybe in UP, is it? Here in Tamil Nadu they whistle.
Oh, whistling call, is considered very loud.
Okay. Whistling is considered very inauspicious. It attracts all low class ghosts and rakshasas.
Now from cinema they
picked it up. Previously they would not do that. Eh? All of India, no one would whistle.
நான் வந்து வங்காளத்தில் இருக்கும்போது அங்கே கிராமத்தில் மக்கள் பார்ப்போம், ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு அவரை கூப்பிடுவார். ரொம்ப நல்லா சத்தமாக கூப்பிட்டாருன்னா அங்கிருந்து அவர் திரும்பி பார்ப்பார். அப்புறம் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒருத்தரோட
விஷ்ணு கதாய் ஆச்சீஷ் I'm just this.
ரொம்ப சத்தமா அவங்க வந்து பேசிக்கோங்க.
Where are you? Come here.
விஷ்ணு எங்க இருக்க, இங்க வா அப்படின்னு ரொம்ப சத்தமா பேசுவாங்க.
Call out like this. Not that they'd have any like conversation, but just like some basic communication.
அவங்க வந்து நிறைய பேசிக்கிறாங்க அப்படின்றது இல்ல, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க.
And you can also, it's very convenient to use mobiles to call your friends and relatives, and you can even preach to them.
அது மட்டும் இல்ல, நண்பர்களை கூப்பிடுறதுக்கு உறவினர்களை கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாம் கூட மொபைல் போன் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
But as with all modern conveniences, whether used for mundane purposes or for Krishna conscious purposes, they all require money.
ஆனா இந்த நவீன வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களுமே நீங்க பௌதிகமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தினாலும் சரி அல்லது கிருஷ்ண உணர்வுல பயன்படுத்தினாலும் சரி அதுக்கு பணம்ன்றது அவசியமானதா இருக்கு.
And then again you're caught in this vortex, money vortex, the like trap, the money trap.
மறுபடியும் அந்த பணம்ன்ற அந்த சிக்கல்ல நாம மாட்டிக்கிறோம்.
Now even in self-sufficient, traditional self-sufficient communities, people would produce somewhat more than their immediate need.
பாரம்பரியமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பண்ணை சமுதாயங்கள்ல கூட மக்கள் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு சில விஷயங்களை அவங்க உற்பத்தி பண்றதும் உண்டு.
The vaishyas are the ones who are producing food, principally grains and milk products.
தானியங்கள், பால் பால் சார்ந்தப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய வைசியர்களானவங்க
they have to feed everyone.
அவங்க அதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க உணவு கொடுக்க வேண்டியிருக்கு.
The barber, the potter, the local blacksmiths and the workers, they have to, not everyone is producing food. So those who don't produce food, they do other services and they get given some food. They get given one bag of rice at harvest or something like this.
பல பேருக்கு அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்யும் போது ஒரு மூட்டை அரிசி, ஒரு மூட்டை ஆறு, அந்த மாதிரி பல தானியங்களை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க.
So little it's and then extra may also be stored for emergency.
அவசர தேவைக்காகவும் அவங்க கொஞ்சம் அதிகமா உற்பத்தி பண்ணி சேமிச்சு வைக்கிறது உண்டு.
Just like nowadays, the farmers, they grow cash crops. They buy Monsanto seeds and they get fertilizers and then the crop fails and then they commit suicide because they're completely finished.
இன்னைக்கெல்லாம் மக்கள் விவசாயம் என்ன பண்ணாங்க, பணப்பயிர் வளர்க்குறாங்க. பணப்பயிர் வச்சு பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய உரம் எல்லாம் போட்டால் செலவழித்து பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த பயிர் வந்து சரியாக வரல அப்படின்னும் போது நிறைய செலவு பண்ணிட்டமே அப்படின்ட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
But in a self-sufficient culture, when there's a good stock of grains, then you keep some extra as emergency.
ஆனா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தானியங்களை விளைச்சு நம்மளுடைய அவசர தேவைக்காக அதை சேமிச்சு வைக்கிறது உண்டு.
There's a whole social structure from the village level up to the king may be overseeing a larger area.
மொத்த சமுதாயமும் கிராமத்திலிருந்து அந்த மன்னர் வரைக்கும் மிக பெரும் அளவில் அது வந்து ஒரு பெரிய நல்ல திட்டமிட்டு அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி.
So if there's, for instance, if there's a disaster in one area, for instance, if there's a flood in one area, then the king can mobilize from another area some resources and bring to help the people in the flooded area, as happens even today.
உதாரணத்துக்கு
more or less
ஒரு ஊர்ல வெள்ளம் வந்து ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இன்னொரு ஊர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. அது இன்னைக்கும் கூட நடந்துட்டு இருக்கு.
But we are starting, we are attempting to start a whole, it's going back to the old system, but practically for us it's starting a whole new system.
இப்போ அந்த பழைய அந்த வழிமுறைக்கு நாம அந்த வழிமுறையை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா இப்ப நமக்கு அது வந்து ஒரு புது வழிமுறையா தான் தோணுது அது.
The point I'm making is that we may produce some extra, but not so much extra that we have to have all these different conveniences and things.
நாம வந்து கொஞ்சம் அதிகமான தேவைக்கு அதிகமான தானியங்களை கூட உற்பத்தி பண்ணலாம். ஆனா அதுக்காக வந்து ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நிறைய நேரத்தை அதுல செலவழிக்கணும்ன்றது இல்ல.
Traditionally,
முயற்சி எடுக்கணும்ன்றது இல்ல.
Traditionally, people would go on pilgrimage in a group of maybe from the same village, that would be in the season when there's not much farm work, for instance, in the hot dry season.
பாரம்பரியமா மக்கள் வந்து எட்டி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவாங்கன்னா எப்ப வந்து விவசாயத்துக்கு உகந்த நேரம் இல்லாம இந்த மாதிரி மழை இல்லாத காலத்துல அந்த மாதிரி சமயத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து
And that would be a pilgrimage place close by because they go by walking.
அது மட்டும் இல்லாம அவங்க போகக்கூடிய அந்த புனித ஸ்தலங்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவங்க நடந்து தான் பயணம் பண்ணுவாங்க.
So maybe 20-30 kilometers away some temple, they'd walk and take 2-3 days to go, 2-3 days to come back, and that would be their pilgrimage. And on the way they'd chant and like this.
20-30 மைல் தூரத்துல அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போவாங்க. அதுக்கு போறதுக்கு 2-3 நாள், வரதுக்கு 2-3 நாள், அந்த மாதிரி அவங்களுடைய யாத்திரை வந்து இருக்கும். அவங்களுடைய பயணம்
and longer
போற வழியில அவங்க திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுவாங்க.
And longer pilgrimage like to Puri or Vrindavan, that's once in a life and that's generally for older people.
தூரத்துல இருக்கக்கூடிய யாத்திரை போறது பூரி விருந்தாவனம் அப்படி எல்லாம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான், அதுவும் வயசானவங்களுக்கு தான் அந்த மாதிரி யாத்திரை.
Because you have to walk. And it takes a long time to go. So people who, for older people who don't have immediate children to look after, they may go. So if we're going to be self-sufficient, we may have to cut down on all this. We're used to going on this pilgrimage, that pilgrimage. But we can more than compensate for that by making this the whole project just like Vrindavan. What is better, to live working just like any kami ass for 51 weeks of the year, and 1 week jump in a train and rush off to Vrindavan and then rush back and then get back to your ass-like occupation? Or every day you have time for hearing and chanting with the devotees?
அவங்க வந்து ரயில பயணம் பண்ணி விருந்தாவனத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு மீதி நாள் எல்லாம் கழுத மாதிரி உழைச்சிட்டு அந்த ஒரு வாரம் மட்டும் திரும்ப விருந்தாவனத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் கழுத மாதிரி உழைக்கிறதுன்றத காட்டிலும் இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கேட்கறதுக்கு நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கும் போது இது உயர்ந்தது.
Actually, in these farm communities, it is very important to have first class deity worship, as in Hungary.
இங்க உண்மையில சொல்லணும்னா இந்த மாதிரி பண்ணை சமுதாயங்கள்ல நல்ல முதல்தரமான விக்கிரக வழிபாடு இருக்கிறது ரொம்ப உயர்ந்தது.
So that
ஹங்கேரியில இருக்கிற மாதிரி.
So that all the devotees, that they can concentrate all their work, all their attention is for Radha Shama Sundar.
அப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் அந்த
So that's also required in due course of time. But in the meantime, we should be prepared to forego these conveniences. Convenience means added inconvenience.
வழிமுறையில் இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஒரு சில அசௌகரியங்களை வந்து அந்த அதாவது சௌகரியங்களை வந்து மறந்துட்டு அசௌகரியங்களை அதை நினைக்காம பார்த்துக்கணும்.
Commit to live as simply as possible.
எவ்வளவு எளிமையா நம்ம வாழ முடியுமோ அவ்வளவு எளிமையா நம்மள வாழறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்.
Now you may say, well, I, Bhakti Vikas Swami, I'm living in a little hut there, but I have electricity, so I'm cheating.
நீங்க கேட்கலாம், இப்ப பக்தி விகாஸ் சுவாமி நான் வந்து ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனாலும் அங்க வந்து நான் மின்சாரம் பயன்படுத்துறேன்னு சொல்லலாம்.
Well, I apologize for that, but my main service is writing books, so I require for that purpose.
அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், ஏன்னா என்னுடைய முக்கியமான சேவை வந்து புத்தகம் எழுதுறது, அந்த சேவைக்காக அது அவசியமானதா இருக்கு.
But in many ways, yeah, it's not required for everyone, and I'm if it wasn't for this writing, I'd be quite happy to live without any electricity.
எழுதுறதுக்காக அந்த மின்சாரம் தேவையில்லை அப்படின்னும் போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் மின்சாரம் இல்லாமே, ஆனா இப்ப அது அவசியமானதா இருக்கு. நிறைய பேருக்கு அது அவசியம் இல்ல.
It's very good actually, because then you take rest early and then you get up early, which is essential for spiritual life.
அது வந்து ரொம்ப நல்லது மின்சாரம் இல்லாம இருக்கிறது, ஏன்னா நேரத்துல நீங்க ஓய்வெடுக்கலாம், காலையில அதிகாலையில நீங்க எழுந்திருக்கலாம், அது வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப சாரமான ஒரு விஷயம்.
Now modern, the way modern society is set up, it practically requires that sometimes you have to go to the city for something, to register something. Just like you have a child, you have to register the child and this and that.
இப்போ ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன சமுதாயத்தினுடைய முறை வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, நம்ம அடிக்கடி நகரங்களுக்கு போக வேண்டியது இருக்கு, இப்போ ஒரு குழந்தை பிறந்தனா அதை வந்து பதிவு செய்ய வேண்டியது இருக்கு, இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு.
So that has to be borne in mind.
அதெல்லாம் நம்ம மனசுல தோணும்.
Then we may need some extra income for, for,
அதுக்காக வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான வருமானம் தேவையா இருக்கலாம்.
But the tendency should be to minimize as much as possible.
ஆனா நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா எவ்வளவு தேவையை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கிறதுக்காக தான் இருக்கணும்.
As far as outside preaching is concerned, Srila Prabhupada described about that at the Hyderabad farm.
வெளியில பிரச்சாரம் பண்றது அப்படின்றத பத்தி வரும்போது சில பிரபுபாத் வந்து ஹைதராபாத்ல இருந்த அந்த பண்ணை நிலத்தை பற்றி விவரிக்கும் போது சொல்றார்.
ஹைதராபாத் இஸ் கன்ஃபார்ம் ப்ராபர் செட் தி பிரம்மச்சாரிஸ் அண்ட் சன்னியாசிஸ் தே கேன் கோ இன் தி சரவுண்டிங் வில்லேஜ் ஏரியா ஆன் புல்லட் கார்ட்ஸ்.
ஹைதராபாத் ஃபார்ம் அந்த பண்ணை நிலத்தை பத்தி சொல்லும்போது பிரபுபாத் சொல்றார், பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் மாட்டு வண்டியில சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம்.
So although there were traveling sankirtan vans in India at that time, Prabhupada said from the farms you can go out by bullock cart for preaching.
அந்த சமயத்துல பயணம் செய்து பிரச்சாரம் செய்யிறதுக்காக நிறைய வாகனங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட பிரபுபாத் வந்து பண்ணை நிலத்துல வசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து மாட்டு வண்டியில போய் பிரச்சாரம் செய்ய சொன்னார்.
Srila Prabhupada recommended in America that he told everybody don't use electricity. For light you can grow castor plants and make castor seed oil and you can use that lamp.
சில பிரபுபாத் அமெரிக்காவுல பக்தர்களுக்கு அதை சொன்னார், மின்சாரத்தை பயன்படுத்த வேணாம், அதுக்கு பதிலா நீங்க ஆமணக்கு விதைச்சு அது அந்த விதையை எடுத்து அதுல எண்ணெய் எடுத்து நீங்க அதை விளக்குக்கு பயன்படுத்தி விளக்கு பயன்படுத்தலாம்
அப்படின்னா. What other questions are there? We always have to remember that we're not here just to work.
எப்போ நாம நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படினா இங்க சும்மா வேலை செய்யிறதுக்காக நாம இருக்கோம் அப்படின்றது இல்ல.
The main purpose is for Krishna consciousness.
முக்கிய நோக்கம் கிருஷ்ண உணர்வு.
So there has to be a good balance between hearing and chanting and performing services.
அதனால இங்க சேவை செய்யறது அதே சமயத்துல சவண கீர்த்தனம் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து சரியான நேரத்தை கொடுத்து பார்க்கணும், அதை செயல்படுத்தணும்.
Often devotees ask about keeping a balance between our spiritual activities and other activities.
அடிக்கடி பக்தர்கள் கேட்கிறது உண்டு, நம்முடைய ஆன்மீக செயல்களுக்கும் மற்ற செயல்களுக்கும் எப்படி நாம வந்து சமப்படுத்துறது?
Or let's say our directly spiritual activities and those which we dovetail in Krishna's service, like farming the land.
உதாரணத்துக்கு நேரடியா ஆன்மீக செயல்கள் இருக்கு, ஒரு சில செயல்களை வந்து நாம ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு நிலத்துல விவசாயம் பண்றது வந்து ஆன்மீகத்துல அதை ஈடுபடுத்துறோம்.
Yeah, keeping the balance is always a delicate task.
அதை வந்து ரெண்டத்தையும் சமப்படுத்தி செய்யறது அப்படின்றது எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட செய்யக்கூடிய விஷயம்.
Because it's the nature of this world that we can always find more and more things to do.
இந்த உலகத்தினுடைய இயற்கையான நிலையை வந்து நம்ம செய்யறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டே இருக்கலாம், செய்யறதுக்கு நிறைய இருந்துட்டே இருக்கும்.
But we have to keep time aside for hearing and chanting about Krishna.
ஆனாலும் கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கும் நாமத்தை விசாரிக்கிறதுக்கும் நாம நேரத்தை வந்து செலவழிச்சுதான் ஆகணும்.
Otherwise,
அப்படி இல்லைன்னா
தர்மஸ்வநிஷ்டித பங்ச விஸ்வக்சேன கதா சுயா நோத்பாதயத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். It's hard work without any tangible result unless we develop a taste for hearing and chanting about Krishna.
Krishna patri nama kekkala avarude naamatha uchcharikkala appadinum bodhu adukana nerathai nama selavilikkala appadinum bodhu nama vandha endha oru nalla oru velaivu illama romba kadinapettu ulaikada poidum.
Regarding phones, I know that at Golok Dham near Belgaum, I don't know what they do now, but they use Gokul Dham. What did I say? Golok Dham. Gokul Dham, they have one cell phone for the whole project, which they only attend to for 1 hour a day. That used to be the thing. The rest of the time, it's only on for 1 hour a day.
Cell phone, Vishayam, didn't edit it on now. இப்போ பெல்காம்ல இருக்கக்கூடிய அந்த கோகுல் தாம்ல எப்படி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு செல்போன் அங்க இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த போனை ஆன் பண்ணி வைப்பாங்க, அந்த நேரத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க.
And Madhav, who's there on the spot overseeing the project, he hardly leaves there at all. He's just there all the time. Madhav Prabhu, Madhav Das Brahmachari.
எப்பவுமே அவர் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். அவர் வந்து அந்த இடத்தை விட்டு போறதே கிடையாது.
Sometimes, one time he came here. Yeah, occasionally they can drag him out to lend his experience to other projects like this, but he has no interest in going to towns. He just wants to develop that project.
சில சமயத்துல ஒரே ஒரு முறை இங்க வந்திருக்கார். அந்த மாதிரி எப்பவாவது ஒரு முறை அவர் வந்து வேற ஒரு இந்த மாதிரி திட்டங்கள் நடைபெறக்கூடிய இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத அனுபவப்படுறதுக்காக அவர் போறது உண்டு, அவரை கூட்டு போறது உண்டு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து நகரங்களுக்கு போறதையோ வேற எதையுமே விரும்பாம அவர் எப்பவுமே அங்கேயே இருக்கார்.
So things like that we can yeah, that I already mentioned that if just one washer goes out, then there's a whole it is troublesome to have a well, no doubt, but like I say, you pay for the convenience in hidden inconvenience.
இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைப்ல வாட்டர் போயிடுச்சுனா கூட அது வந்து நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கு. நாம வந்து நினைக்கலாம் கிணறு இருக்கிறது வந்து கிணறுன்றது வந்து ரொம்ப அசௌகரியமா தான் இருக்கு, சௌகரியமா இருக்கும் பைப் இருந்ததுன்னா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சௌகரியத்துக்காக நிறைய அசௌகரியம் வந்து மறைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி.
With an open well for water, nothing can really go wrong unless the water goes completely dry.
கிணறு இருக்கு அப்படின்னா
And it's less likely to go dry because you use less water if you have to pull it out every time. Pull it out with the pulley.
தண்ணி வத்தி போறது வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணியோட அளவு வந்து குறைச்சலா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தரம் அந்த தண்ணி இறைச்சி நம்ம பயன்படுத்துறோம் போது வீணடிக்க மாட்டோம்.
The other alternative is step in wells. That's you have in Gujarat and mostly in Gujarat. Here you have them also. You walk down to them. Yeah, that's very common in Gujarat, but not nowadays. They're just I've seen, but they're out of use now. And in Bengal, they have big man-made lakes, pukurs, and the big ones are called digis.
Because now water level was very much.
Yeah. It's gone down because of all this mechanized farming and industry.
Munella. பார்த்தீங்கன்னா இன்னொரு விதம் அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்குள்ளேயே இறங்கி போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. குஜராத்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்கு. இங்க கூட முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. இப்ப தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சுனால அது வந்து சாத்தியமானதா இல்லாம இருக்கு.
And that's actually very good for health to pull up the water and then carry it.
தண்ணி இறைக்கிறது, தண்ணி தூக்கிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.
In the cities you have all these conveniences like motorbikes and electric lights and all these things, but then you have no work, you have to pay money for that, but because you have no physical work to do, they also have to pay money to go to the gym to get some exercise. The whole thing's ridiculous.
நகர வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சௌகரியம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய இந்த மோட்டார் வாகனங்கள் இருக்கு அல்லது நிறைய வசதிகள் இருக்கு. ஆனா அது நம்ம வந்து வசதிகளுக்காக பயன்படுத்திட்டு உடலுக்கு வந்து உழைப்பு கொடுக்காததுனால அந்த உடலுக்கு வந்து உடற்பயிற்சி தேவை இருக்கு. அதுக்கு வந்து மறுபடியும் அந்த ஜிம்முக்கு போய் பணத்தை கொடுத்து மறுபடியும் அந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டியதா இருக்கு.
The women become very healthy by churning the buttermilk and by grinding the grains for making idlis.
இப்போ பெண்கள் வந்து தயிர் கடையிறது அல்லது மாவு அரைக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க.
Saying nothing can go wrong with the well. I remember must have been about 1977 or 1978. I was in Ek Chakra, Nityananda Prabhu's birthplace in West Bengal. And there was a very deep well, and somehow or other I dropped the bucket in, and I thought, oh no, now I'm completely, this is terrible. I dropped the bucket in the well.
இப்ப நான் வந்து அங்க ஒரு ஆழமான கிணறு இருந்தது, அந்த கிணத்துல வந்து பக்கெட்டை போட்டேன். அப்பதான் நான் யோசிச்சேன், ரொம்ப ஆழமா இருக்கு, நான் வந்து பக்கெட் அதுல போட்டேன் அப்படின்னு.
Then some Babaji who was living there came and looked and then went away, and he came back 2 minutes later with a huge long bamboo pole with a hook at the end and just stuck it down and pulled the bucket up. And this much technology you need.
மூங்கில் எடுத்துட்டு வந்தார், அதுல வந்து தலையில வந்து ஒரு ஹூக் இருந்தது, அந்த மூங்கில உள்ள விட்டார், அந்த பக்கெட்டை வெளியே எடுத்துட்டார், அவ்வளவுதான் அது தொழில்நுட்பம்.
Yeah, that must have been late 1977 or 1978. Where's my life gone? So the whole idea is simple, keep as simple as possible.
மொத்த கருத்து என்ன அப்படின்னா,
Now, in modern India, they're promoting all the children should go to school. We saw these children going to school. Well, maybe they weren't going to school on Sunday. But they need this whole idea that we're helping the children. Actually, you're not helping the children. You're helping the big companies who need educated people to work in their factories. They need people at least with some basic technical skills.
எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம வந்து குழந்தைகளுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கல்வியை கொடுத்து, உண்மையிலேயே அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்றது இல்ல. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து படிச்சு பல்வேறு துறைகள்ல நிபுணத்துவம் கொண்ட படிச்சவங்க தேவை இருக்கு, அவங்களுக்கு தான் இவங்க உதவி பண்றாங்க, இவங்களுக்கு கல்வியை கொடுத்து.
These demons are very cunning cheaters.
இந்த அசுரர்கள்லாம் ரொம்ப கொடூரமா வந்து இதை ஏமாத்துறாங்க.
They say, no, we have to. We have to give all the children a right to education.
நாம வந்து நல்ல ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் கல்வின்ற அந்த ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படினு அவங்க,
so that they can improve their life.
அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து வளர்த்துக் கொள்ளணும்.
And the kids end up in some factory. Most of them, they'll be in
கடைசில பாத்தீங்கனா ஏதோ ஒரு தொழிற்சாலையில போய் முடிஞ்சிடுறாங்க.
They'll be in a factory or driving an auto rickshaw.
அவங்க ஏதோ தொழிற்சாலையிலயோ அல்லது ஆட்டோ ரிக்ஷா ஓட்டறதோ.
Or the girls will be prostitutes.
பெண்கள் விபச்சாரி ஆகிறது.
And the demons are happy. And the people think, oh, I'm improving my life.
அந்த விதத்தில் அந்த அசுரர்கள் சந்தோஷமா இருக்காங்க, மக்களும் நினைக்கிறாங்க நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன்.
My parents were very backward. They just lived on the land and they didn't read and write.
என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப பின்தங்க, அவங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாது, அவங்க வந்து விவசாயத்துல நிலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது.
But I'm very advanced. I live in the city.
ஆனா நான் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன், நான் நகரத்துல வசிக்கிறேன்.
I earn plenty of money so I can have wine and women.
எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், அதனால நான் வந்து மதுபானம் அருந்துறது, பெண்களோட உறவு வச்சுக்கிறது எல்லாம் எனக்கு இருக்கு.
And then join some political party.
அதுக்கப்புறம் அரசியல் கட்சியில சேர்றது.
Just completely spoiled character.
இந்த மாதிரி முழுக்க அவங்களுடைய குணங்கள் வந்து வீணடிச்சிடறாங்க.
So our idea is no need of this false sophistication.
ஆனா நம்முடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பொய்யான சௌகரியங்கள் நமக்கு அவசியம் இல்லை.
Better people, they don't have all this demoniac education.
இந்த அசுரத்தனமான இந்த கல்வி மக்களுக்கு இல்லாம இருக்கிறதே சிறந்தது.
But they learn who is Krishna, who are we, what is our relationship with Krishna.
ஆனா கிருஷ்ணர் யார், நம்ம யார், கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றது அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா.
So if children are very, boys are very intelligent, they can be trained in Shastra.
பசங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாஸ்திரத்துல பயிற்சி கொடுக்கப்படலாம்.
But if not, they can be trained from a young age to do whatever their father is doing.
அப்படி இல்லனா அவங்க அப்பா என்ன பண்றாரோ அந்த செயலிலே சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தலாம்.
Just like a few years ago in Baroda, there was an artisan or an artist came from Bengal and he was making the some panels, some out of plaster of Paris, the pictures of Chaitanya Mahaprabhu's Leela, Krishna Leela.
சமீபத்திலே வங்காளத்தில இருந்து வந்த ஒரு கலைஞர், அவர் என்ன பண்ணார், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலமா வச்சு அது மூலமா வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களை வந்து வடிவமைச்சார்.
And paint, you know, it's colored and painted, and it looks very nice.
அதுக்கு வந்து நல்ல வண்ணங்கள் எல்லாம் தீட்டி அது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது.
His son was there. His son was about 10 years old.
அவருடைய பையனும் அங்க இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும்.
His son was helping him.
அந்த பையன் வந்து அவருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான்.
So I asked that artist, so your son can do what you're doing?
அப்ப அந்த கலைஞர்ட்ட நான் கேட்டேன், உங்க பையனும் வந்து இதான் கத்துக்க போறானா, இதான் செய்ய
போறானா? He's learning, he's helping me.
அவர் சொன்னார், அம்மா அவன் கத்துட்டு இருக்கான், எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான்.
He'll go on helping me.
எனக்கு உதவி பண்ணிட்டே இருப்பான்.
And then when he's old enough, he can do by himself also.
அவனா செய்யற வரைக்கும் அதுக்கு அப்புறம் அவனா கூட செய்யலாம் அதை கத்துட்டு.
So his son wasn't going to school.
அவரோட பையன் வந்து பள்ளி கூட போகல.
But he has an occupation.
Whereas
modern kids, they go to school, but they don't have any occupation fixed up for them. His boy was very nice. There was a very nice relationship between the father and the son. It wasn't that they had completely different lives like in the modern society. The father's doing one thing, the boy's in a completely different world, but they were together all the time doing the same thing. And there was a strong bond between them.
அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் இடையில நல்ல உறவு இருந்தது. ஏன்னா அவங்க எப்பவும் ஒன்னாவே இருக்காங்க, ஒரே செயலில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பந்தம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆனா நவீன வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில அந்த உறவு அவ்வளவு நெருக்கமானதா இல்ல, முழுக்க மாறுபட்ட வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க.
The role of women in traditional societies, well, it's different depending on what their husband does.
பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டேன்னா பொதுவா பாரம்பரியமா வந்து கணவர் என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபடுறோ அதை சார்ந்து இருப்பாங்க பெண்களும்.
If their husband is a king, then there'll be a queen, and then they have to manage the court, the domestic affairs of the court. Of the palace or whatever.
கணவர் ஒரு ராஜாவா ஒரு மன்னரா இருக்கார் அப்படின்னா இவங்க மனைவியா இருப்பாங்க, மனைவி வந்து ராணியா இருப்பாங்க. அங்க அந்த அவைக்கு தேவையான விஷயங்களை வந்து நிர்வாகம் பண்றது அவங்களோட வேலையா இருக்கும்.
But for most women, as the standard duties are cooking, cleaning, having children, looking after children.
ஆனா பொதுவா பெண்கள் அப்படின்னா குழந்தைகளை பராமரிக்கிறது, சமைக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும்.
And so on.
இந்த மாதிரி நிறைய இருக்கு.
And for everyone there is chanting Hare Krishna.
Hare Krishna ஜெபம் பண்றதுன்றது எல்லாருக்குமானது.
So the women in our farm communities, they're probably not going to be astronauts.
இப்போ நம்மளுடைய பண்ணை நிலங்களில் வசிக்கக்கூடிய இந்த பெண்கள் வந்து பெரிய ஒரு விண்வெளி வீராங்கனை ஆக போறது கிடையாது.
They're probably not going to become MLAs.
அது எம்எல்ஏவா ஆக போறது கிடையாது.
Members of the legislative assembly, politicians.
அரசியல்வாதி ஆக போறது கிடையாது.
Village politics, that's there, but that we also don't want.
கிராமத்திலேயே அரசியல் இருக்கு, ஆனா அது கூட நமக்கு அவசியம் இல்லை.
Just the traditional role of women all over the world is to serve their husbands, look after the children, and
பாரம்பரியமா பெண்களோட நிலை என்ன அப்படின்னா கணவனுக்கு சேவை புரியுறது, குழந்தைகளை பராமரிக்கிறது.
Tell their children stories of Krishna and Sita and Rama.
Krishna, Sita, Ramaருடைய கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது.
Live simply, be happy.
எளிமையா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது.
Generally, women, they in traditional societies, they work, they have a lot of work.
பொதுவா பாரம்பரியமான சமுதாயத்துல வந்து பெண்கள் நிறைய வேலை செய்வாங்க.
As I sometimes used to hear my biological mother say, a woman's work is never done, it's never finished.
என்னுடைய இந்த உடல்ரீதியான உறவுல என்னுடைய அம்மா சொல்றதை கேட்டு பலமுறை நான் கேட்டிருக்கேன், பெண்களோட வேலைன்றது முடியறதே கிடையாது.
So these are some ideas of the social roles.
இதெல்லாம் சமுதாய ரீதியா ஒரு சில கருத்துக்கள்.
And of course the most important thing is that everyone chants Hare Krishna.
மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே ஹரி கிருஷ்ணா ஜெபம் பண்றது.
Everyone is doing this in this doing whatever we're doing cooperatively in the service of Srila Prabhupada.
நம்ம இதை செய்யறோம் அப்படின்னா எல்லாருமே சில பிரபுபாருடைய சேவையில ஒற்றுமையா செயல்படணும். இது
ஓகே, தேர் ஆர் சம் ஜெனரல் ஐடியாஸ். I presume at least those who have committed to come here, you have all heard this all before. But as with all topics in Krishna consciousness, we need to hear them again and again. Because Maya always has a better plan. Just do a little work and you'll get lots of money. Just invest a little money and you'll get a good business and then you won't have to work the rest of your life. Right, Preeti Vardhana?
கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க நிறைய பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க சுதந்திரமா இருப்பீங்க.
So many times devotees think, I'll just do a little business, then I'll make lots of money, and then I'll be free for the rest of my life.
பல முறை பக்தர்கள் நினைக்கிறது அந்த மாதிரி, கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க வந்து நம்ம வேலை செய்யாம இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
But instead, they lose all the money very quickly, and they have to spend the rest of their life repaying all the debts they made.
ஆனா அதுக்கு பதிலா நடக்கிறது என்னன்னா, அவங்க முதலீடு பண்ண அந்த பணத்தை வந்து இழந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாழ்க்கை முழுக்க உழைச்சிட்டு இருப்பாங்க.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
எனி க்வெஸ்சன், கமெண்ட் ஆர் ப்ரோடெஸ்ட் ப்ளீஸ்.
ஏதாவது கேள்வி, கருத்து, எதிர்ப்பு,
சவால்
எல்லாமே அனுமதிக்கப்படும்.
ஓகே, ஸ்பீக் speak loudly. You have to practice yelling to the other side of the field. Just one thing before I answer the question, just see this kid playing here, let him play. Now he's got a piece of bamboo and he's playing with it. He's completely, so you don't have to buy all these fancy toys. They'll just find something and play with it, that's all. See, he's hitting the earth with it and then putting the earth through the pipe so it comes out the other end. So you don't need to spend money on all these fancy toys. They'll just pick up a stick somewhere and that'll be their toy.
So அவங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான்ன்றது இது மாதிரி தான், ஒரு குச்சியோ அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளையோ வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு போதுமானது. அவங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான நீங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்ல.
So what's the question?
The first question that regarding this yatra, unless we have fixed the timing, we are unless we fixed up in our chanting, reading, shravana, kirtana, we have a till that time we have a desire to go to Srirangam or Tirupati.
Till we have established the deity or shape properly, till then the desire to go to
you saying chanting, reading of
ஆசைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அது வரலயும் நம்ம வந்து ஆசை வருது.
That we came from materialistic life to
Krishna conscious life, particularly here at the farm community.
Thank you for that.
We expected that here we will live more happily than the materialistic way of life. So here, till we have the time for fixed chanting, reading, and till we fixed up in that, having Shravan Kirtan regularly, and we have always some desire to go to Tirupati, Shirangam, like this, some holy places. So how to now,
overcome that desire. Well, first of all, thank you very much for coming here. You do have regular hearing and chanting, isn't it?
Mostly we have time for reading, sometimes not.
But you have a regular morning program?
Classes are not so regular.
Especially now when this construction is going on, yeah.
But
in general, I think most of the householders here would have to say that after coming here, they're getting more regular hearing and chanting with devotees than they had before they came here, when they were just at home in the city. So you're already having a good advantage. And like I said, in the beginning there are going to have to be some sacrifices to establish the whole community. The desire to go to Sri Rangam is not a bad desire. But you may not be able to, but you may just have to consider that you may not be able to do it as often as you would if you were working in the city. But overall, it's better for spiritual life to have a daily full morning program than to have a very weak general sadhana and time to time, once or twice a year, go on some yatra. One thing you have to start as soon as possible here is celebration of festivals here in a grand way. And that involving all the local people also, Janmashtami, Ram Navami, like this. You have to remember, we're still in the very beginning stages here. But that is important to begin that as soon as possible.
Today, yeah.
Today we're having something like that for the first time. Local preaching is also very important. One time I was speaking with Shivaram Maharaj, who's made of much appreciated throughout our society. He's much appreciated the farm communities made in Hungary. And he told me that actually you need everything all at once. I said, as soon as you start the community,
you need all the things at once.
Devotees have immediate needs for education for their children, for nice deity worship, for festivals, and all these things. But he said, practically speaking, it's not possible. So devotees in the beginning, they have to make sacrifice. For the sake of the future. And it's my personal experience that you can, although you may have to struggle in certain situations, that Krishna reciprocates if you're really trying to do something to serve Krishna's mission in this world. So make Vrindavan here. Shri Vrindavan e Nadiyai. There's one song in which the singer is singing how Chaitanya Mahaprabhu and his associates are there, and then they all realize that Vrindavan is here in Nadiya.
Or paadal irukke andha paadal enna solduna Chaitanya Mahaprabhu avarude sagakal ella enna unarranga na Vrindavan anga Nadiya la irukke appindrathu.
So if you have a whole community of devotees living simply, protecting cows, chanting Hare Krishna, then it's Vrindavan. The sound of the birds you won't hear in the city. If you hear any birds, it'll just be wah, wah, the kakam, the crow. All day here, you'll hear the birds chirping. And beautiful champa tree is there. So many champa flowers. So nice. So this is natural opulence. They swivel around. Can it pick up that champa tree from such a distance? What are all these other trees? I don't even know. Banana, of course.
Tamarind.
That huge tree is a tamarind tree. Of course, so big. Oh, that's more than one tree, is it?
It's only one tree.
Huge tamarind tree. How old is that?
People look at it before they were born.
More than 100 years, definitely.
Yeah, you can have mangoes here. Yeah, already there are mango trees. Down there is some. Sapota? Can you grow here? Sapota? Chiku? Yeah. But I don't see any sapota trees here. Are there? Maybe you have to plant some. Everything. Dalim. That was that. Anar. Pomegranate. You can grow all the things. Lemon, avocado, I think you could probably grow here. You have to try. It's the same climate as Bangalore, very similar. They grow in the Bangalore area. Papaya, of course. Yeah. Bananas, naturally. Everywhere, banana and papaya. So many nice fruits are there. Krishna is giving. Hare Krishna. Anything else?
எளிமையா வாழணுங்கிறத ஸ்தாபிக்கணும்னா அதிகமா கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு மாறி சொன்னாங்க. அதே சமயத்துல இங்க வந்திருக்கிறது நம்ம வந்து வேலை செய்யறதுக்காக வரல, கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்துக்கணும்?
You say that to establish this self-sufficient form is a lot of
adhikamana kashtam,
and
lot of trouble.
In this situation, how should be our attitude?
But everywhere there's trouble. If you go in the city and work with materialistic people, you have trouble. The only difference here is that you have trouble. It's hard work, but then you're among devotees. It's much better than being among non-devotees.
நீங்க நகர வாழ்க்கைக்கு போனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கு, ஆனா இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது அப்படின்றது பக்தர்கள் மத்தியில இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய
people in India, they want to go and work in the Gulf.
இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய இந்த வளைகுடா நாடுகளில் போய் வேலை பார்க்க விரும்புறாங்க.
So Sevananda, you were in Saudi Arabia. Was it what it was just like Swargaloka, was it in Saudi Arabia?
Sevananda Prabhu Saudi Arabia-ல இருந்தார். அது வந்து சொர்க்கலோகம் மாதிரி இருந்தது உங்களுக்கு.
Like Narakam, like hell.
நரகம் மாதிரி இருந்தது இந்த.
Narakamana. Is that it? Is it like Narakam Madri. Then Preeti Vardhana was in Dubai.
Preeti Vardhana Prabhu Dubai-ல இருந்தார்.
But he's chosen to come here instead of being in that modern opulent city of Dubai.
Navina Aishwarya niranja and Dubai nagarathile vaaladukkattilum inge varadha thendirukkar.
Actually, most people who go to Dubai, they live just the same as they do in India. Their life, it's not any better. They maybe save a little money over a few years. Otherwise, their living standard is not... If they have the same living standard as they would as if they were here in India.
உண்மையில சொல்லணும்னா இந்தியாவில இருந்து இந்த மாதிரி வளைகுடா நாடுகளுக்கு போய் வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா இங்க வாழக்கூடிய அதே வாழ்க்கை முறை தான் இருந்தாலும் அவங்க வாழ்றாங்க. ஏதோ கொஞ்சம் பணம் அதிகமா சேமிக்கலாம், சில வருடங்கள் பல வருடங்கள் அவங்க உழைச்சாங்க அப்படின்னா.
Maya always makes us think that if I do something else, it would be better.
Maya வந்து என்ன செய்யுதுன்னா எப்பவுமே நான் வேற ஏதாவது செஞ்சேன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்கும்.
She always gives us some plan that we can do. Like I said, you invest some money, you make lots of money, then you can live peacefully, but then you lose it all and then you have to work all your life to pay off.
எப்பவும் வந்து ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நம்ம வேலை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பணத்தை இழந்துட்டோம்னா வாழ்க்கை முழுக்க அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம உழைக்க வேண்டியதாக போவோம்.
Definitely if you live in the city, some kinds of problems that you have here will not be there.
கண்டிப்பாக நீங்கள் நகரத்தில் வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் அங்கே இல்லாமல் போகலாம் கூட.
But you'll have other kinds of problems.
ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரியான கஷ்டங்கள் அங்கே இருக்கலாம்.
And here you have association of devotees,
ana inga bhaktar kuda sangam ungalku irukku,
good sadhana,
nalla sadhana irukku,
so this is better for spiritual life,
adu aanmiga vaalkiki serandhu.
Your children, they have a big playground,
kulandhangalukku inga vandu periya velaiyaatta maidanam irukku.
In the city, what they have to play on the street.
அதே நகரத்துல வாழ்றாங்கன்னா அவங்க வந்து வீதியில தான் விளையாடணும்.
Dangerous, yeah.
அபாயமானது அது.
They have no place to go.
போறதுக்கு இடமே கிடையாது அங்க.
Oh, they're in the house shouting and screaming and driving you crazy. Here they can go outside and shout and scream as much as they like.
அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கத்திக்கிட்டு சத்தம் போட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா இங்க வந்து வெளியில போய் அவங்க எவ்வளவு வேணா கத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
Oh, it's there, but yeah.
Advantages, because when we are working, you find difficult to develop the habit of like bhajans and chanting, but when we are hearing it, it looks like easier to concentrate.
That's an interesting one.
என்ன கேள்வி கேட்கிறானா, இப்போ இந்த எம்பி த்ரீ பிளேயர் வச்சு கேட்கறது அப்படின்றது இங்கே நம்ம பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கு, அது வந்து நம்ம கவனம் செலுத்துறதுக்கு சுலபமானதாகவும் இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம பஜனை கீர்த்தனம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக இது வந்து நமக்கு அதிகம் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கு.
But actually that has a disadvantage also, when all the devotees are doing work with their earphones listening to lectures, is that everyone's in their own world. And they don't interact with each other much.
ஆனா அதே சமயத்துல இந்த எம்பி த்ரீ பிளேயர் கேட்கறது மூலமா அவங்கவுங்க இயர்போன் வச்சு கேட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கவுங்க தனித்தனியா செயல்பட்டு இருக்காங்க, அவங்க வந்து மற்ற பக்தர்களோட கலக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயமா இருக்கு.
So maybe better you do have the habit of learning to chant while you're working and then talking to each other.
அதுக்கு பதிலாக நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அந்த மாதிரி பழக்கத்தை வந்து பழக்கப்படுத்திக்கிறது நல்லது.
Okay, you all go take breakfast and Hare Krishna.